வணக்கம், நான் உங்க சாய் பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 14வது கதை. பிரியாத நட்பெண்ணும் பெருவரம் வாய்க்குமோ? வாங்க கேட்கலாம். சமீபத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றேன். மதுரையின் வெயில் போலவே மழையும் உக்கிரம்தான். அடித்து கொட்டிய மழையில் வடக்கு கோபுர வாசலில் முழங்காலுக்கு மேல் தண்ணீர். பின்னால் தொங்கும் சேலை தலைப்பும் கணுக்கால் புடவையும் நனையாமல் தூக்கி பிடித்து கவனமாக ஒவ்வொரடியாக வைத்தேன். அப்போதுதான் அவர்களை பார்த்தேன். இரு சிறு பெண்கள், 10-12 வயது இருக்கும். உடைகள் நனையுமே என்ற கவலையோ, தலை ஈரமாகிவிடுமே என்ற கவலையோ இன்றி சலப் சலப் என்று தண்ணீர் காலில் படும் இன்பத்தை முழுவதும் அனுபவித்தபடி ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்து சிரிப்பில் குலுங்கியபடி நடந்தனர். அந்த தோழிகள் பற்றி கொண்ட கைகளில் என்ன சுவாதீனம்! என் மீது நீர் தெறிக்குமோ என பயந்து நான் ஒதுங்கிய ஒரு நொடியில், அக்கா பயப்படாதீங்க என்று கோரசாக கத்திவிட்டு போகும் குரலில் எத்தனை சுதந்திரம், எத்தனை சந்தோஷம்! அந்த மழை குளிரை விரட்டிய கதகதப்பு அவர்களின் தோழமை தந்த கதகதப்பல்லவா? பார்த்து கொண்டே நின்றேன், கையிலும் மனதிலும் கணக்கும் சுமைகளுடன். கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? தோழிகளை எங்கே இழந்தோம் நாம்? 10 வகுப்பில் நான், அனிதா, சுதா, முத்துலக்ஷ்மி எல்லோரும் ஒரே பெஞ்ச். வகுப்பில் எங்கள் ரகளை ரொம்ப பிரபலம். பிசிக்ஸ் நடத்தும் பொறுமை மிகு அமலோர் பவம் மிஸ்ஸின் வகுப்பில் பசி பொறுக்காது சுதா பெஞ்ச் கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு விக்கியதும், சத்தம் எங்கே வருகிறது என்று மிஸ் குனிந்து பார்த்ததும் மறக்க முடியாத சம்பவம். ஒரே பெஞ்சில் இருப்பதால்தான் தொல்லை என்று வேறு வேறு பெஞ்சுக்கு மாற்றிவிட்டார். 4 பேரும் உடனே வாழ்வை வெறுத்தும் மையிட்டு எழுதவில்லை, மலரிட்டு முடியவில்லை. உணவையும் உலக இன்பங்களையும் துறந்து 3 அழுது களைத்தோம். என் அழுகை பொறுக்காமல் என் அம்மா மிஸ்ஸிடம் வந்து வேண்டுகோள் வைக்க, இனி சேட்டை கூடாது என்ற உத்தரவுடன் திரும்பவும் ஒரே பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டோம். அவர்கள் மூவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கூட எனக்கு தெரியாது. விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் அதுதான் பெண்ணின் வாழ்க்கை. ஒரு நிலத்தில் முளைக்கும் நாற்றை பிடுங்கி எடுத்து வேறு ஒரு நிலத்தில் நடுவது போல், பெண்ணும் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்குள் திருமணத்துக்கு பெண் நடப்படுகிறாள். இதில் அவள் இழந்து போனவை பட்டியலில் முதலிடம் பிடிப்பது அவளின் நட்பும் தோழிகளும் தான். பசங்க படத்துல வரது மாதிரி இந்த அடிய நாளைக்கு வரைக்கும் மறக்காதுன்னு தினமும் ஸ்கூல் விட்டு போகும்போது அடிச்சுட்டு ஓடுற விஜயாவோட கல்யாண பத்திரிக்கை வந்ததே, அப்ப பார்த்து மாமியார் காலை உடைச்சுக்கிட்டாங்க. போக முடியல. காலேஜ்ல எதுக்கெடுத்தாலும் சிரிப்பாளே சாந்தி, எங்கேனே தெரியலப்பா. எப்படியோ தீபாவோட போன் நம்பர் கிடைச்சது, ஆனா இன்னும் பேச நேரம் வாய்க்கல. காலேஜில் நானும் ராணியும் எத்தனை நெருங்கிய ஃப்ரெண்டுகள். கவிதை என்றால் உயிர் எங்களுக்கு. இப்போது அவள் கல்யாணமாகி குழந்தையும் பிறந்து ஆளே மாறி போய்விட்டாள். எப்போது பார்த்தாலும் எங்க அர்ஜுன், எங்க அர்ஜுன் என்று சதா பெருமை. இப்படி நழுவி போனவர்கள், தொலைந்து போனவர்கள், மறந்து போனவர்கள், மாறி போனவர்கள் பட்டியல் பெரிது, ரொம்ப ரொம்ப பெரிது. சா கந்தசாமியின் தொலைந்து போனவர்கள் நாவலில் வரும் கதாநாயகன் மாதிரியோ, ஆட்டோகிராஃப் படத்தின் சேரன் மாதிரியோ பழைய நட்பை தேடி போய் புதுப்பிக்கும் பெண்கள் யாராவது இருக்க முடியுமா? அது சரி, பள்ளிக்கால நண்பன் கல்லூரி நண்பன் என்று தேடி தேடி பெண் ஒருத்தி தன் கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கும் கதையை யாராவது சினிமா எடுக்க முடியுமா என்ன? நேரத்தை விழுங்கும் வேலை சங்கிலியா, தான் தன் குடும்பம் என்று பெண் மீது கவியும் தன்னல போர்வையா, எது காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் திருமணத்துக்கு பெண்ணின் தோழமை தொலைந்து போய்விடுவது என்னவோ நிஜம். கிராமத்து சிறுமிகள் இருவரின் நட்பு பற்றி வைரமுத்துவின் கவிதை நினைவில் கண் சமிட்டுகிறது. புழுதியில் விளையாடி பிரியாமல் இருக்க ஒரே புருஷனுக்கு இருவரும் வாக்கப்பட கனவு கண்ட குழந்தை பருவ நட்பு சிதறி போகிறது. எப்படியோ பிரிவானோம், இடிவிழுந்த ஓடானோம், தண்ணியில்லா காட்டுக்கு தாலி கட்டி நான் போக, வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, ஓம் புருஷன் ஓம் பிள்ள ஓம் பொழப்பு உன்னோட, ஏன் புருஷன் ஏன் பிள்ள ஏன் பொழப்பு என்னோட. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார், துரியோதனன் கர்ணன், ராமன் குகன், கிரேக்க புராணத்தில் வரும் டேமன் பெதியஸ் என்று இலக்கியங்கள் புராணம்தோறும் போற்றப்படும் நட்பெல்லாம் ஆண்களுக்குரியது. மருந்துக்கு கூட பெண்ணும் பெண்ணும் கொள்ளும் நட்பெண்ணும் பெருநீசும் பேசப்படவில்லை. நம் சங்க இலக்கியங்களில் வரும் தோழியர் தலைவியின் காதலுக்கு துணை போன அல்லது தலைவன் வருவான் என உறுதி கூறிய நம்பிக்கை முனைகள் மட்டுமே. நிஜத்தில் அத்தி பூத்தது மாதிரி காட்சிக்கு தெரியும் சில நட்புகள். போலீஸ் அதிகாரி ரத்தோர் போன்ற கொடூரர்களால் பாலியல் கொடுமைக்கு ஆளான டெல்லி டென்னிஸ் வீராங்கனை ருச்சிகா தற்கொலை செய்து கொண்டாள். ரத்தோரின் முகத்திரையை உலகுக்கு கிழித்து காட்டிய ஒரே சாட்சி ருச்சிகாவின் தோழி ஆராதனா. என் தோழிக்கு நீதி வேண்டும் என்று 18 ஆண்டுகளாக வழக்கு நடக்கும் போதெல்லாம் இந்தியா வந்து போகிறாள். தற்போது ஆஸ்திரேலியாவில் செட்டிலாகியிருக்கும் ஆராதனா எதிர்நீச்சல் படத்தில் நாகேஷ் ஒரு வசனம் சொல்லுவார், நண்பனின் மரணத்தை விட நட்பின் மரணம் கொடியது என்று. தோழியின் மரணத்துக்கு பின்னும் தோழமையை உயிர்ப்போடு வைத்திருக்கும் ஆராதனா மாதிரி எத்தனை பேருக்கு நட்பு வாய்க்கும்? என் மகளிடம் பள்ளியில் அவள் சிநேகிதிகள் யார் யார் என்று கேட்டேன். 2-3 பேர்களை சொன்னாள். எப்பவும் முதல் மார்க் வாங்கும் அர்ச்சனா இல்லையா? அவளோடையும் பேசுவேன், ஆனா ஃப்ரெண்ட் இல்ல. அட பைத்தியமே, முதல் ரேங்க் வர பெண்ணை ஃப்ரெண்டு பிடிச்சுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது. அவளது பெரிய கண்கள் என்னை பார்க்கின்றன. தீவிர யோசனையில் முகம் குவிய கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாள், முதல் ரேங்க் வரான ஃப்ரெண்டை மாத்த முடியாது, என் பழைய ஃப்ரெண்டு வருத்தப்படுவாள்ல. நான் என் பெண்ணை பார்க்கிறேன். 3.5 அடியா அவள்? எத்தனை விஸ்வரூபம் எடுத்து விட்டாள்! நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாள் என் குட்டி தேவதை. வளர்ந்துவிட்ட நம் உலகத்தில் நட்பு என்பதே ஏதோ லாபம் கருதி. ஆனால் குழந்தைகள் எத்தனை புனிதமான இடத்தை நட்புக்கு தருகிறார்கள்! ஏதோ சர்டிபிகேட்டுகளை தேடும் போது என் பள்ளி பருவ புகைப்படம் கிடைக்கிறது. வரிசை வரிசையான இரட்டை பின்னல் பெண்களுக்கு நடுவில் கன்னத்தில் திருஷ்டி பொட்டுடன் நான். 5ஆம் வகுப்பு ஏ பிரிவு போட்டோவில் கீழ் வரிசையில் 3வதாக அமர்ந்திருக்கும் சுபத்ரா காந்திதான் எங்கள் கிளாஸ் ஹீரோயின். காரணம், அவளுடைய அப்பா எங்கள் பள்ளி பஸ் டிரைவர். இவ்வளோ பெரிய பஸ்ஸை ஓட்டுற டிரைவரோட பொண்ணு பெரிய ஆளாக தானே இருக்க முடியும் என்று எங்களுக்குள் ஒரு நினைப்பு. பாண்டி விளையாட்டுக்காக தாண்டி குதிக்க நாங்கள் கிழித்த கோடுகளை காலம் அழித்து விட்டது. ஆனால் இப்போதும் கடற்கரை சாலையில் பயணிக்கும் போதெல்லாம் என்ன அவசரமானாலும் லேடி வெல்லிங்டன் பள்ளிக்கூடத்தை கண்களில் ஈரம் கசிய கழுத்து வலிக்கும் வரை திரும்பி பார்க்காமல் என்னால் கடக்க முடிந்ததில்லை. பெருநதியில் விழுந்த மரம் போன்றது பெண்களின் வாழ்வு. நதியில் பயணத்தை ஒன்றாகவே தொடங்கிய பல மரங்களில் ஒவ்வொன்றின் பயணமும் வேறு வேறாகி போவது போல தோழிகளின் சிரிப்பொழியோடு தொடங்கும் வாழ்வின் ஓட்டத்தில் ஒவ்வொருவராக பிரிவதும் ஒவ்வொரு நட்பையும் இழப்பதுமே இயல்பாகிறது. எதற்காகவும் என் சிநேகிதியை பிரிய மாட்டேன் என்று நிற்கும் என் மகளை பார்க்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் தேங்கிய மழை நீரில் கைப்பிடித்து நடந்த இரு சிறு பெண்களை நினைக்கிறேன். பிரியாத நட்பெனும் பெருவரம் இவர்களுக்காவது வாய்க்கட்டும். இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா.
Oh, oh, oh. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.